SBS தமிழ்.
இலங்கையில் போர் முடிந்து 10 ஆண்டுகள் என்ற தலைப்பில் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கி வரும் தொடரில் 4வது பாகமாக இலங்கை அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகளும் அதன் நகர்வுகளும். போர் முடிவுக்கு வந்த பின்னர் கடந்த 10 ஆண்டுகளில் தென்னிலங்கையில் நடந்த அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள தமிழர் பிரதிநிதித்துவ கட்சிகளின் அரசியல் நடவடிக்கைகள், தமிழர் இனத்தீர்வு குறித்து அவர்கள் பெரும்பான்மை சிங்கள கட்சிகளுடன் முன்னெடுத்து சென்ற விடயங்கள், அதன் மீது வைக்கப்படும் விமர்சனங்கள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பிறகு நிலவுகின்ற அரசியல் நிலைமை மற்றும் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் குறித்து நடைபெற்றுள்ள அரசியல் நகர்வுகள் போன்றவைகளை பார்க்க உள்ளோம். போர் முடிந்த பிறகு தமிழ் மக்களிடையே பல எதிர்பார்ப்புகள் இருந்தன. ஜனநாயக முறையில் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு என்ற நம்பிக்கை தோணியில் வடக்கு கிழக்கில் தமிழ் பிரதிநிதித்துவ கட்சிகள் அரசியல் நகர்வுகளை ஆரம்பித்தன. ஆனால் அது பயனளித்ததா? விளக்குகிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கத்துவ கட்சியான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன்.
ஆரம்பத்தில் நீங்கள் மகிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சியில் ஒரு 18 சுற்று பேச்சுவார்த்தைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நடைபெற்றது. நிச்சயமாக அந்த நேரத்தில் மகிந்த ராஜபக்ஷவனுடைய அரசாங்கத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசி ஒரு அக்ரிமெண்ட், ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கான விருப்பம் எதுவும் நிச்சயமாக இருக்கவில்லை. ஆனால் 18 முறை பேசினாலும் கூட அந்த பேச்சுவார்த்தைகளில் உபயோககரமான விஷயங்கள் எதுவும் பேசப்படவில்லை. மாறாக ஏதாவது சபையை அமைப்பது, செகண்ட் சேம்பர் ஒன்றை அமைப்பது போன்ற விஷயங்கள் சொல்லப்பட்டதை தவிர அடிப்படையில் வடகிழக்கு இணைப்பு பற்றியோ, இல்லை என்று சொல்லி சொன்னால் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு முறை பற்றியோ, அல்லது அதிகார பகிர்வுகள் டெவல்யூஷன் பற்றியோ அந்த விஷயங்கள் எதுவும் பேசப்படவில்லை.
போருக்கு பின்னரான காலப்பகுதியில் போர் விட்டு சென்ற பாதிப்புகள் மற்றும் கழிவுகளை அப்போதைய மஹிந்த ராஜபக்ஷ அரசு திறமையாக சரி செய்ததாகவும், தமிழர் பகுதிகளில் பல கட்டுமான பணிகளை முன்னெடுத்து செய்ததாகவும், மாகாண சபை தேர்தல் உட்பட பல விடயங்களை 2010 நடந்த ஜனாதிபதி தேர்தலில் 2வது முறையாக தெரிவு செய்யப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ அரசு செம்மையாக செய்தன என்றும், விடுதலை புலிகளின் ஆதரவாக செயற்பட்டு வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு வளமையான அரசியல் கட்சியாக இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டனர் என கூறுகிறார் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி அரசில் தேசிய மொழி மற்றும் சமூக ஒருங்கிணைப்புத்துறை அமைச்சரான வாசுதேவ நாணயக்கார.
Then at the end of the war, of course we have the baggage of war which takes time in order to be sorted out and to be settled out. It was full of uncertainties and complaints, many other matters about which the respective parties, the Tamil National Movement on the one hand were supportive of the LTTE, now allowed to function as a normal political party, were continuing to uphold the separatist concept about their political future and their political freedom. On the other hand, the government had to totally defeat the LTTE and then proceed to ideologically get this separatist concept out of the way among the Tamil people.
போர் முடிந்த பிறகு ஏதேனும் நன்மையான ஆக்கப்பூர்வமான விடயங்கள், தீர்வை நோக்கி நகரும் நகர்வுகள் நடைபெறும் என்ற மக்களின் எதிர்பார்ப்பிற்கு நடந்தது என்ன என்று கூறுகிறார் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் காலைக்கதிர் பத்திரிகையின் ஆசிரியரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான என் வித்யாதரன்.
போர் முடிந்த கையோடு பல விடயங்கள் பொதுமக்களால், தமிழ் மக்களால் குறிப்பாக எதிர்பார்க்கப்பட்டன. தங்களுடைய இவ்வளவு கால போராட்ட இழப்புகள், வலிகளின் சுமந்த வலிகள் ஆகியவற்றின் பெறுபேறாக ஏதேனும் நன்மையான விடயங்கள், ஆக்கப்பூர்வமான விடயங்கள், தீர்வை நோக்கிய நகர்வுகள் இடம்பெறும் என்று எதிர்பார்த்திருந்த மக்கள் பெருமளவில் ஏமாந்து போயிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், போர் முடிந்து முதல் 5-6 ஆண்டுகள் நாங்கள் தொடர்ந்து ராஜபக்ஷ அரசாங்கத்தினுடைய காலத்தில் இருந்தோம். அதற்கு பின்னர் ஒரு மாற்றத்தை, இலங்கை முழுவதிலுமே ஒரு மாற்றம் ஒன்றை கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியிலே சிறுபான்மையினர், குறிப்பாக தமிழர்கள், முஸ்லீம்கள் ஒரு பெரிய பங்களிப்பு, ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலம் ஒரு ஜனநாயக முறையிலே தமிழர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையை அவர்களை அந்த திசையிலே வெளிப்படுத்திய தமிழ் தலைமகள் தந்திருந்தனர். ஆனால் அந்த முயற்சியிலே நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை.
2015 தமிழ் முஸ்லிம் மக்களின் பேராதரவில் மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் அமைந்த நல்லாட்சி அரசில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சியாக பதவி வகித்தது. அதன்போது அவர்கள் தமிழர் தீர்வு குறித்து முன்னெடுத்த விடயங்கள் என்ன என்று விளக்குகிறார் இபிஆர்எல்எஃப்இன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன்.
இந்த தேசிய அரசாங்கத்தில் ஆளும் தரப்புக்கு இருந்தது. இவர்களுக்கு ஆதரவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் செயற்பட்டது. இங்கே ஒரு புதிய அரசியல் சாசனம் கொண்டு வருகின்ற ஒரு விஷயம் சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தது. அந்த புதிய அரசியல் சாசனம் வரும் என்ற நம்பிக்கை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தப்பட்டது. அந்த புதிய அரசியல் சாசனம் தொடர்பாக ஏறத்தாழ 80 அவர்கள் கலந்து பேசியதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த புதிய அரசியல் சாசனத்தில் தொடர்பான ஒரு இடைக்கால அறிக்கை பாராளுமன்றத்தில் வைத்து விவாதிக்கப்பட்டது. பின்பு ஒரு முழுமையான அறிக்கை வரும் என்று சொல்லப்பட்டாலும் கூட அவ்வாறான அறிக்கைகள் எதுவும் வெளிவரவில்லை என்பதும், இப்பொழுதும் அந்த புதிய அரசியல் சாசன விடயம் என்பது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கின்றது. இறுதியாக அவர்கள் என்ன ஒரு விடயத்துக்கு வந்தார்கள், ஒரு ரெவல்யூஷன், அதிகார பகிர்வை பற்றி பேசுவதற்காக ஒரு 4 கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இன்று வரை அந்த குழு கூடி பேசியதான ஒரு தகவல்களும் வெளிவரவில்லை. அரசியல் சாசனம், ஒரு புதிய அரசியல் சாசனம் வர இருக்கின்றது. ஆகவே நாங்கள் கூடுதலான அழுத்தத்தை ஜெனீவாவில் கொடுக்க தேவையில்லை என்ற ஒரு தீர்மானத்தில்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயற்பாடும் இருந்தது.
ஆனால் ஊடகவியலாளர் வித்யாதரனோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுத்து வந்த அரசியல் சாசன நடவடிக்கைகள் வெற்றி பெறாமல் போனது அவர்களின் கைகளை மீறிய செயல் என்கிறார்.
ஒரு அரசமைப்பு தீர்வு, அதுவும் அரசமைப்பு, புதிய அரசமைப்பு, அதிலே இனப்பிரச்சனை தீர்வுக்கான விடயங்களை ஏகமனதாக நாடாளுமன்றத்தில் தரப்புகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு நகல் வடிவத்தை நோக்கி அது நகர்ந்திருக்கின்றது. அதற்கான வாய்ப்புகள் கணிசமாக முன்னோறி இருக்கின்றன. தென்னிலங்கையிலே பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலே ஏற்பட்ட தனித்துவமான அரசியல் போட்டியால் இடையிலே இது சிக்கி தேறி போய்விட்டது என்பதுதான் உண்மை. அதிலே ஒருதரப்பாவது, குறைந்தபட்சம் பிரதமர் தரப்பாவது, ஐக்கிய தேசிய கட்சி தரப்பாவது, இந்த தீர்வுக்கான சாத்தியமான நிலைப்பாட்டிலே, சாதகமான நிலைப்பாட்டிலே தாங்கள் இருக்கின்றோம் என்பதை பகிரங்கமாக கூறுகின்றன. ஆனாலும் 14-15 நாடாளுமன்ற ஆசனங்களில் மட்டும் வைத்துக் கொண்டு மிகப்பெரிய ராணுவ தோல்விக்கு பின்னர் இவ்வளவு தூரம் இணக்கத்தோடு ஒரு நகர்வை முன்னெடுத்தியது நான் நினைக்கிறேன் கூட்டமைப்பினுடைய சாதுரியம் பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. ஆனாலும் கூட மேலும் சில விடயங்களிலே உறுதியாகவும் மிகவும் கெடுபடியாகவும் அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் இன்னும் மேல் நோக்கி நகர்ந்திருக்கலாம்.
புதிய அரசியல் சாசனம் குறித்த நடவடிக்கைகள் பற்றி கருத்துக்கள் அறிந்து கொள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டோம். ஆனால் அது வெற்றியளிக்கவில்லை. தென்னிலங்கையில் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற அரசியல் போட்டியின் உச்சக்கட்டமாக கடந்த அக்டோபர் மாதம் ஜனாதிபதி ஸ்ரீசேன ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கி மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமராக நியமித்து புதிய அரசு அமைக்க அழைப்பு விடுத்தார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அரசு நீதிமன்ற உத்தரவினால் மீண்டும் பதவியேற்றது. இச்சம்பவங்களினால் தமிழ் தலைமைகள் உட்பட பலர் அதிருப்தி அடைந்ததாகவும், அது மட்டுமல்லாமல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல் கிடைக்கப்பெற்ற போதும் ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடையே நிலவிய முறுகல் நிலையே புலனாய்வு மற்றும் போலீசார் செயற்படுவதில் பாதிப்பை ஏற்படுத்தியதாக கூறுகிறார் வாசுதேவ நாணயக்கார.
Moments when this government was dismissed by the president, but the court orders ultimately restored it. Government of Vikramasinghe on the one hand seeks to undermine the president. President on the other hand has no confidence in the persons who are nominated by Vikramasinghe. The biggest problem we had immediately before the bomb explosions in the churches and the hotels was that the IGP was acting in conjunction with the Prime Minister, and the IGP would not want to carry out the orders given by the President as the Minister of Law and Order.
இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பிறகு முஸ்லிம் மக்களும் அவர்களை பிரதிநிதித்துவம் செய்து வந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் அரசியல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டன என கூறுகிறார்.
தமிழ் மக்கள் மத்தியில் இருந்தும் சிங்கள மக்கள் மத்தியில் இருந்தும் ஒரு வெறுப்பு சம்பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட அது சம்பந்தமான விசாரணைகள் நடைபெறுவதும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதும், ஆனால் அந்த வாக்கு வங்கியை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது, எவ்வாறு அதனை பெற்றுக் கொள்வது போன்ற விஷயங்களில் தான் இப்பொழுது நான் நம்புகின்றேன் அரசாங்கமோ அல்லது எதிர்த்தரப்புகளோ ஈடுபட்டிருக்கின்றது. அவர்கள் இதுவரை காலமும் அனுபவித்து வந்த அந்த சலுகைகள் என்பது இப்பொழுது நிச்சயமாக அவருடைய பொருளாதாரம், முஸ்லிம் மக்களுடைய பொருளாதாரம் என்பது ஒரு பாரிய நெருக்கடிக்கில் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் அகவற்றை பகிஷ்கரிக்கிற ஒரு சூழ்ச்சி இருக்கின்றது. அது தொடர்ச்சியாக நடைபெறுமா அல்லது ஒரு காலகட்டத்தில் அது நிறுத்தப்படுமா அல்லது அவர்கள் எதிர்காலத்தில் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்க போறார்கள் போன்ற விஷயங்களை நாங்கள் பொறுத்து வந்து பார்க்க வேண்டும்.
கிழக்கு மாகாணத்தில் தற்போது மாறியிருக்கின்ற நிலைமைகளை சரியாக தமிழ் மற்றும் முஸ்லிம் தலைமைகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார் ஊடகவியலாளர் வித்யாதரன்.
கடந்த மாகாண சபை தேர்தலின் போது அதற்கு முன்னரும் கிழக்கு மாகாணத்திலே கணிசமான மிக குறிப்பிடத்தக்க வெற்றியை தமிழ் பேசிய கூட்டமைப்பு மாகாணத்தினுடைய ஆட்சி தமிழ் பேசும் மக்களிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக எண்ணிக்கையில் மிக குறைந்த மாகாண சபை உறுப்பினர்களை கொண்டிருந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசிடம் அணுகி நிபந்தனையற்ற ஆதரவு தந்தது. அது மாத்திரமல்ல எங்களுடைய முழு ஆதரவரையும் தருகிறோம், அதோடு சேர்த்து உங்கள் உறுப்பினர்களை நீங்கள் தனித்துவமாக ஆட்சி அமைக்கலாம், நீங்களே முதலமைச்சராகுங்கள், நீங்களே முழு அமைச்சர்களையும் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் வெளியில் இருந்து உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்ற போது அந்த ஆதரவை நிராகரித்து தூக்கி எறிந்து புறந்தள்ளிவிட்டு சிங்களத்துக்கு பின்னால் ஒட்டி கொண்டிருந்து அந்த கட்சியினுடைய எச்சத்திலே சொச்சத்திலே முதலமைச்சர் பதவியை வச்சு ஆட்சி நடத்தியவர்கள் கீழ் பிறப்பு தமிழர்களோடு இணைந்து போகின்ற வாய்ப்பை, அற்புதமான வாய்ப்பை தூக்கி எறிந்தவர்கள். இன்று நிலைமை மாறியிருக்கின்றது என்று நினைக்கின்றேன். கிழக்கு மாகாணத்திலே ஆட்சி தமிழர்களிடம் கொடுத்தாலும் கூட கொடுப்பதே தவிர முஸ்லீம்களிடம் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு நிலையை நோக்கி சிங்கள பௌத்த பேரினவாத சிந்திக்கின்ற ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இப்போதும் கூட தமிழர் தரப்பு முஸ்லீம்களோடு அர்ப்பணித்து அதே நேரத்தில் முஸ்லீம்கள் இதுவரைக்கும் தமிழர் சார்பை அவர்களை புரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கான ஒரு திட்டத்தை வகுத்து உரிமையை பேரினவாதிகளிடமிருந்து பெரும்பான்மை தரப்பிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆனால் இதற்கான சாத்தியம் இல்லை என்று கூறுகிறார் இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன்.
நான் நிச்சயமாக இல்லை, அந்த முயற்சி தமிழர் தரப்பில் இருந்து அவ்வாறான பல செய்திகள் வெளியிடப்பட்டாலும் கூட நாங்கள் இரண்டு சிறுபான்மை பேசிய இனங்கள் ஒன்றுபட்டால்தான் உங்களது இருப்புகள் பாதுகாக்கப்படும், உங்களது தனித்துவங்கள் பாதுகாக்கப்படும், கூட்டாக செயற்பட்டால்தான் சமத்துவம் மிக்க பிரச்சைகளாக உரிமைகளுடன் வாழ முடியும் என்ற பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட ஆனால் அதற்கு சாதகமான எந்த விதமான போக்கும் முஸ்லிம் தரப்பில் இருந்து என்னை பொறுத்தவரை இடம்பெறுவதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் இப்பொழுது சிங்கள தரப்பிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்களே தவிர தமிழ் மக்களும் அவர்களும் இணைந்து தங்களது உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம், அது நாங்கள் தொடர்ச்சியாக பெரும்பான்மை சமூகத்தை கொண்ட அரசாங்கத்தை நம்பிக்கொண்டிருக்க முடியாது என்ற அடிப்படையில் அவர்களுடைய சிந்தனைகள் இன்னும் ஆரம்பித்திருப்பதாக நான் பார்க்கிறேன்.
10 ஆண்டுகளில் இலங்கை அரசியலில் என்ன நடந்திருக்க வேண்டும் என்று ஊடகவியலாளர் வித்யாதரன் அவர்களிடம் கேட்டபோது,
தீர்வு சம்பந்தப்பட்ட விடயத்திலே தென்னிலங்கையோடு அணுகுவதில் தமிழர் தரப்பு ஒன்றுபட்டு செய்யப்பட்டிருக்கலாம், தமிழர் பிளவுபட்டு நின்றுவிட்டார்கள். அதே நேரத்திலே மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் பல இருந்தன. அரசியல் கைதிகளுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை. காணாமல் போனவர்களுடைய விடயத்திலே ஒரு கணிசமான முன்னேற்றத்தை கண்டிருக்க வேண்டும். அதே போல இராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை மீள மக்களுக்கு கையளிப்பது போன்ற விடயங்களிலே முன்னேற்றம் கண்டிருக்கலாம். இவை போன்ற விடயங்களை தென்னிலங்கை அரசு இசைந்து வந்த தமிழர் தரப்போடு கூட்டமைப்போடு சேர்ந்து கண்டிருக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டிய எல்லாம் ஆரம்ப கட்டத்திலே இருக்கின்ற அவை நோக்கிய திசையிலே ஒரு பெறுபேறு கிடைத்த அல்லது ஒரு சாதனை எட்டிய நிலைப்பாடு காணப்படவில்லை. இது தென்னிலங்கையினுடைய மெத்திர போக்கினால் இருந்த ஒரு சூழ்நிலை. தமிழர்கள் தொடர்ந்தும் இந்த நாட்டிலே வஞ்சிக்கப்படுகிறார்கள், தென்னிலங்கை மக்கள் மீது நம்பிக்கை கொள்ள முடியாது என்ற நிலைமையை காட்டுவதாக இந்த 10 ஆண்டுகள் கடந்து நடந்திருக்கின்றன. இந்த ஒரு தசாப்த காலத்திலே தமிழ் மக்களுடைய மனதை வெல்வதில் நான் நினைக்கிறேன் கிடைத்த வாய்ப்பை தென்னிலங்கை தோற்று போய்விட்டதாகவே நான் கருதுகிறேன்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை எமக்கு அறியத் தாருங்கள்.